ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது பஞ்சதசி. இப்போ இதில் வந்து கடந்த வகுப்புகளில் 43 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 43வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஜீவன் அப்படிங்கிற ஒரு அடையாளமோ ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அடையாளமோ உபாதியினால் வருது. அவற்றை விட்டு விட்டால் நாம் ஒரே சைத்தன்யம்தான். அப்போ இங்கே பிரிவினை வந்து உடல் மனசு அப்படிங்கிற உபாதியினால் இப்படியெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அதை நம்ம நீக்கும்போது இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே, அந்த சைத்தன்யம் மட்டுமே அப்படிங்கிறது தான் 43வது ஸ்லோகத்தில் நிரூபித்தார். இப்போ 44 பார்க்கலாம். ஜகத்தோ யது பாதானம் மாயாம் ஆதாய தாமசீம் நிமித்தம் சுத்த சத்வாம் தாம் உச்சியதே பிரம்ம தத்கிரா. இந்த செயல் என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா, இந்த உலகத்தின் பொருள் காரணமாக தாமச குணம் கொண்ட மாயையை எடுத்துக்கொண்டு அத்துடன் சுத்த சத்துவ குணத்துடன் கூடிய நிமித்த காரணமாக இருப்பதை வேத வாக்கியம் பிரம்மம் என்று அழைக்கின்றது என்று இங்கு புரிய வைக்கிறாங்க. அதாவது இங்கே ஈஸ்வரன் நிலை, அதாவது பிரம்மம் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறதெல்லாம் எந்த நிலையில் இப்போ வேதாந்த சாஸ்திரம் நமக்கு இங்கே புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த இரண்டு வேதமை தான். முந்தைய ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி ஜீவ ஈஸ்வரத்தில் இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கடந்த இதில் பார்த்தோம். இந்த இடத்துல அதை ரெண்டு பிரிக்கிறார், உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தில் அந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பிரித்து புரிய வைக்க பார்க்குறாரு. இப்போ உபாதான காரணம் அப்படின்னா, இந்த உலகம் உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள் இருக்கணும். அந்த மூலப்பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, அதுதான் மாயை. அது தாமச குணத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரத்தில் தெளிவாக படிச்சிருக்கோம். அதாவது உபாதான காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு குயவன் வந்து மண் பானை செய்யணும் அப்படின்னா மண் தேவைப்படுது இல்லையா, அது உபாதான காரணம். அதை செய்கிறதுக்கான நிமித்தம் அது யார் செய்கிறான், குயவன் இருக்கிறதுனால அவன் அதை செய்கிறான். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு அறிவு சக்தி, அந்த பானையை எப்படி செய்யணுங்கிறத முடிவு செய்யுது. அப்போ அது நிமித்த காரணம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உபாதான காரணம் நிமித்த காரணம்ங்கிறத பற்றி வேதாந்த சாஸ்திரத்தில் படித்தோம். அது அப்படியே இங்கே பொருத்திக்கணும். இங்கே எப்படி பொருத்திக்கணும் அப்படின்னா, உபாதான காரணம் அப்படின்னா இந்த உலகம் உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள் எங்கிருந்து எடுக்கப்படுது அப்படின்னா, மாயை இடத்துலேருந்து எடுக்கப்படுது. மாயை தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுது. அப்போ அதுதான் உபாதான காரணம். அப்போ நிமித்த காரணம் அப்படின்னா, உருவாக்கும் சக்தி இருக்குது, ஒரு அறிவு இருக்குது, அதுதான் இந்த உலகத்தை உண்டு பண்ணி பார்க்குது. அப்போ அது நிமித்தம் இங்கே வந்து மாயை தோன்றுகிறது. எதன் நிமித்தம், அந்த அறிவு பிரம்மம் இருப்பதன் நிமித்தம் இங்கே ஈஸ்வரன் வருகிறான், இந்த பிரபஞ்சம் வருகிறது. ஆகவே அந்த பிரம்மம் இருப்பதன் நிமித்தம் இங்கு உபாதான காரணமாகிய மாயை உண்டாகியிருக்கிறது அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ ஈஸ்வரன் என்பவன் உலகத்தின் பொருட்காரணமாகவும் செயல் காரணமாகவும் இருக்கிறான். அதனால் அவன் மாயை, அதனால தான் மாயாம் ஆதாய அப்படின்னு நீங்கள் சொல்கிறாரு. ஆனால் பிரம்மம் வந்து மாயை கிடையாது, பிரம்மம் வேற. ஆனால் மாயையை ஆதாரமாக கொண்டு பிரம்மம் விளங்குகிறது என்று இங்கே புரிய வைக்கிறார். ஏன்னா பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாயையை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் தெரிய வரும், இல்லைன்னா பிரம்மம் இருப்பது தெரிய வராது இல்லையா. அதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த உதாரணத்தை எப்படி பார்த்தோம், இப்போ நான் இருக்கிறத தெரிய வரணும்னா எனக்கு ஒரு கண்ணாடி வேணும் இல்லையா. நான் இருக்கிறேனுங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஆனால் நான் என்னை பார்க்கணும்னு நினச்சேன்னா எனக்கு கண்ணாடி வேணும். நான் உருவத்தில் பார்க்கணும்னு நினச்சா, அதுவே நான் என்னுடைய உணர்வில் பார்க்கணும்னா எப்பொழுதும் நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் உடலாக உருவமாக எப்படி இருக்கிறேன் அப்படின்னு என்னை பார்க்க ஆசைப்பட்டால் கண்ணாடி தேவைப்படுது போல், பிரம்மம் அந்த உணர்வு மயமாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு உபாதி தேவையில்லை. ஆனால் அது தன்னை எப்படி இருக்கிறான்னு பார்க்க ஆசைப்படும் போது ஒரு மாயையான உபாதியை உண்டு பண்ணால் அது உலகமாக தோன்றுறது. அப்போ உலகமாக தோன்றுவது பிரம்மம் தான், ஆனால் பிரம்மம் மாறுவது கிடையாது. இதுதான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் துவைதம் எங்கே தோன்றுகிறது அப்படின்னு நம்ம இந்த செயலில் பார்க்கும்போது, மாயையின் காரணமாக நமக்கு ஜீவன் ஈஸ்வரன் என்ற துவைதம் தோன்றுகிறது, இருமைகள் உண்டாகிறது. அப்போ அந்த இருமைகள் காரணமாக தான் ஜகத்து வந்து இங்கே மூன்று தோற்றங்களாக காணப்படுகின்றன. ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக எது இருக்கு, சைத்தன்யம் மட்டுமே இருக்கிறது, ஆத்மா மட்டுமே இருக்கிறது என்று நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே பிரம்மம் மாயையுடன் தொடர்பு கண்டால் ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்ல வர்றார். அதுதான் இங்கே அவர் சொல்ல வர்ற பாயிண்ட்டு. அப்போ பிரம்மம் மாயையுடன் தொடர்பு கொண்டால் அது ஈஸ்வரன், மாயை விலகினால் அங்கே சுத்த பிரம்மம். அப்போ பிரம்மம் மட்டும் இருக்குன்னா அங்கே சுத்த பிரம்மம்னு பேர், அதில் எதுவுமே வெளிப்படவே இல்லை. ஆனால் அது மாயையோடு இணைஞ்சிட்டா உலகம் உண்டாகிடும், அப்போ உலகம் தெரியுது அப்படிங்கிறது நம்ம இந்த செயல் மூலமாக புரிய வைக்கிறாரு. இதுக்கு வந்து உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களோட பாயிண்ட் எடுத்து இங்கே பேசுகிறாரு. அப்போ நம்ம இங்கே இந்த செயல் பொறுத்த வரைக்கும் 44 சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்வரன் எங்கேயோ வெளியே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நாம் கவனம் வைக்கக்கூடாது. ஏன்னா வெளியில் காணப்படும் ஈஸ்வரன் வந்து உபாதி சார்ந்தது. ஆனால் உண்மையில் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான், நமக்குள்ளே இருக்கிற சைத்தன்யம் தான். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஈஸ்வரன். ஆனால் நீங்கள் வெளியே ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற கடவுள் தான் ஈஸ்வரன். கடவுள், இந்த உலகம் எல்லாமே நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாமே. இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்க, வெளியே சிவபெருமானை பார்க்கலாம், பெருமாளை பார்க்கலாம், அம்பாலை பார்க்கலாம், விநாயகரை, முருகன் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன கடவுள் உருவங்கள் இந்த உலகத்தில் தெரியுதோ அது எல்லாமே ஈஸ்வரன் தானே. அப்போ இந்த உலகமே, இந்த ஜகத்தே ஈஸ்வரன் தானே. அப்போ அந்த ஈஸ்வரில் நீங்கள் மரத்தை கும்பிடலாம், கல்லை கும்பிடலாம், தண்ணியை கும்பிடலாம், நெருப்பை கும்பிடலாம், எல்லாமே ஈஸ்வரன் தான். அப்போ அப்படி தான் நீங்கள் ஈஸ்வரன் வந்து வெளியே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் நீங்கள் வெளியில் உருவ வழிபாட்டில் ஈஸ்வரனை கும்பிட்டுட்டே இருக்கலாம். அப்போ வெளியில் காணப்படும் ஈஸ்வரன் எந்த அடிப்படையில் இருக்கிறார், உபாதியின் அடிப்படையில் இருக்கிறார். உபாதின்னா என்ன, உடல் மனசு அப்படிங்கிற ஊடகத்தை வச்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் உண்மையில் ஈஸ்வரன் அப்படிங்கிறத நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா அந்த சைத்தன்யம் தான் ஈஸ்வரன். அந்த ஆத்மாவே ஈஸ்வரனாக வெளிப்பட்டு இப்போ இந்த உடம்பை எடுத்து இந்த உடம்பையும் மனசையும் கொண்டு இந்த உலகத்தை உண்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. உண்மையாக நீங்கள் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா, இப்போ பிரம்மம் அப்படிங்கிற ஒரு சைத்தன்யம் வந்து உண்டாக்கிய ஈஸ்வரனுங்கிற ஒரு உடலும் மனசும் நீங்களே தான். உங்கள் மூலமாக தான் பிரம்மம் பிரதிபிம்பித்து இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்க்கும்போது பல்வேறு தோற்றங்களில் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை யார் ஒரு தனி மனிதன் தன்னை விசாரித்து பார்த்து விவேகத்தினால் விழித்துக்கொள்கிறானோ அவனுக்கு புரிஞ்சு போயிடும், இந்த உடம்பும் மனசும் ஈஸ்வர நீதிக்குள்ள நான் தான் இருக்கிறேன். ஆனால் இந்த உடம்பும் மனசும் உண்டாகி இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உலகத்தை படைப்பதற்கான சைத்தன்யம் பிரம்மம் இருப்பதினால் இது இருக்குது அப்படின்னு புரிஞ்சிடும். அப்படி புரிஞ்சவன் இங்கே இந்த உடம்பையும் மனசையுமே ஊடகமாக வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை உண்டாக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சைதன்ய நிலையிலிருந்து கவனிச்சான்னா அவன் தான் பிரம்ம நிலையை அடையிறான். அந்த நிலைக்கு உயராத சாதகன் என்ன பண்ணுறான், தனக்கு வேற கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளி இருக்கிற ஏதாவது ஒரு கடவுளை வணங்கிட்டே இருக்கிறான். அப்போ இது மாதிரி நீங்கள் உருவத்துக்குள்ளே போய் வெளி விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் உங்களிடத்துல இருமைகள் இருக்கும். இருமைகள் இருக்கிற இடத்துல இறைவன் இருக்க மாட்டான். அப்போ இறைவன் பிரகாசிக்கிறது உங்களுக்கு தெரியாததுனால நீங்கள் ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். அதுதான் இங்கே நம்ம பண்ணுற தப்பு. அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா ஆழ்ந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பக்தியும் ஞானமும் ஒரு முரண்பாடு மாதிரி தோன்றுதே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ வெளியிருக்கிற எந்த கடவுளையும் வணங்கக்கூடாதா, நான் பக்தி செய்யக்கூடாதா, அந்த கடவுள் மீது நான் அன்பு வைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. நிறைய பேர் இப்படி கேட்குறாங்க, எங்கள் வெளியே எந்த கடவுளையும் நம்ம வழிபடக்கூடாது, நீங்கள் ஞானத்துக்கு வந்துட்டால் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க, முரண்பாடாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்தியின் மூலமாக நீங்கள் வெளியே ஈஸ்வரன் இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த உலகத்தை நீங்கள் ஈஸ்வரனாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நிலைப்பாடு என்ன தெரியுமா உங்களுக்கு, சுத்த சத்துவம்னு சொல்லலாம். உங்கள் இடத்துல சத்துவ குணம் மேலோங்கி அந்த ஈஸ்வர நீதியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தா கூட அந்த இடத்துல சுத்த சத்துவம் தான் நீங்கள் அப்டேட் ஆக முடியும், அது பக்தியின் மூலமாக. ஆனால் ஞானத்தின் மூலமாக நீங்கள் ஈஸ்வரனை கவனிச்சிங்க அப்படின்னா அது சைத்தன்யமாக மாறிடும், அங்கே ஈஸ்வரனே இருக்க மாட்டான். இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எப்போ வந்து இந்த ஜீவன் ஈஸ்வரனுங்கிற பேதமை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு ஜீவனுங்கிற நீங்கள் இருப்பீங்க, ஈஸ்வரன் ஒருத்தர் இருப்பான். எப்போ நீங்கள் ஞானத்தின் மூலமாக உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ ஜீவனும் இருக்க மாட்டான், ஈஸ்வரனும் இருக்க மாட்டான், சைத்தன்யம் மட்டும்தான் இருக்கும். இது உங்களுக்கு புரியுதா? இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கு தான் வேதாந்தமே. இது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. அதாவது வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்கள் பக்தியின் மூலமாக ஏதோ வெளியே கடவுளை தேடிக்கிட்டே இருக்குங்கன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் அந்த கடவுள் மேலே அன்பு செலுத்தலாம், கருணை காட்டலாம், என்ன வேணால் நீங்கள் அந்த ஈஸ்வரனை போய் வணங்கலாம், எத்தனை உருவங்கள் வேணால் வழிபாடு பண்ணலாம், விநாயகரை வணங்கலாம், முருகனை வணங்கலாம், சிவபெருமானை வணங்கலாம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு வேறாக இருக்கின்ற கடவுள் இல்லையா, பக்தியின் மூலமாக வருகின்ற கடவுள். அப்போ அந்த கடவுளுடைய நிலை என்னவா இருக்கும்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, சுத்த சத்துவம் தான். ஏன்னா அவர் பியூராக இருக்காரு, சத்துவ குணத்தில் இருக்கிறதுனால இந்த உலகமாக விரிஞ்சிருக்காரு, ஈஸ்வரனாக இருக்காரு, அவர் தான் எல்லாமே ஆட்டி வைக்கிறாரு, அப்படி இப்படி நம்ம எல்லாம் பேசுகிறோம். எல்லாம் கரெக்டு தான், பக்தியின் மூலமாக அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த லெவலில் அப்படியே நம்ம இருக்கலாமா, இல்லை இந்த ஞானத்தின் மூலமாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக விசாரணை பண்ணி பார்த்தா என்ன புரிய வரும்னா, இங்கே ஜீவ ஈஸ்வர வேற்றுமையை நீக்கிட்டது இல்லையா ஞானம். ஞானம் என்ன பண்ணுது, நீ எங்கே தனியாக ஜீவன் இருக்கிற, ஈஸ்வரன் எங்கே தனியாக இருக்கிறான், ஜீவன்கிற நீயோ அவித்தை, ஈஸ்வரனுங்கிற மாய. அப்போ இங்கே ஜீவன் ஈஸ்வரனுங்கிற ரெண்டு விஷயமும் உண்மையிலேயே இல்லையே, இருப்பது எது, சைத்தன்யம் மட்டும்தானே. அப்போ நீ சைத்தன்யமாக இருக்கிறத விட்டுட்டு நீ ஏன் போய் அந்த சுத்த சத்துவத்தில் இருக்கிற ஈஸ்வரனாக மாறவும் நினைக்கிற, அல்லது ஈஸ்வரனை வழிபடவும் நினைக்கிற, இது ரெண்டுமே செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன்னா இரண்டும் ஒரே உண்மையின் பார்வை. அது நீங்கள் புரிஞ்சிட்டா மட்டும்தான் துவைதம் நீங்கும். உலகம் அழிந்தால் துவைதம் நீங்குவது கிடையாது, கர்மம் முடிந்தால் துவைதம் நீங்குவது கிடையாது. மாயை அவித்தை என்ற உபாதிகளை பிரித்தறியப்படும் போது மட்டும்தான் துவைதம் நீங்குகிறது அப்படிங்கிற ஆழமான உண்மையை இங்கே சொல்கிறாரு. ஏன்னா துவைதம் அத்வைதம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அத்வைதம் என்றால் ஒன்று இரண்டற்றது, அப்போ இருப்பது இறைவன் மட்டும்தான், அந்த சைத்தன்யம் மட்டும்தான், அந்த பிரம்மம் மட்டும்தான் அப்படிங்கிற தெளிவு வந்துட்டால் அது அத்வைதம். ஆனால் எனக்கு வேறாக இறைவன் இருக்கிறான், அவன் எங்கோ இருக்கிறான், நான் எங்கோ இருக்கிறேன், நான் ஜீவன், அவன் ஈஸ்வரன், அவன் தலைவன், நான் தொண்டன் அப்படின்னு உங்களுக்குள்ள என்னென்ன வேதனைகள் உண்டாகுதோ அதுக்கு பேர் என்ன, துவைதம். அப்போ துவைதத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், உலகம் இருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் துவைதத்திலிருந்து நான் நீங்கணுமா, இந்த உலகத்தை அழிச்சிடணுமா, வேண்டியதில்லை. இங்கே இருமைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் இந்த உலகத்தை விட்டுட்டு சாமியாராக போயிடணுமா அப்படின்னா, அப்படியும் நீங்கள் புரிஞ்சிக்க கூடாது. தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தானே துவைதம் என்ன அத்வைதம் என்ன நிறைய பேருக்கு புரியறதில்லை. இங்கே வேதாந்த சாஸ்திரம் அப்படி எல்லாத்தையும் விட்டுடு, உலகத்தையே விட்டுடு, நேத்தி பண்ணுறதில்ல, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எல்லாம் சொன்னாலும் கடைசியாக என்ன சொல்லுது, இங்கே உலகம்ங்கிறது உண்மையிலே அழிவுக்கு உட்படுவதோ செயல் என்பது முடிவு அடைவதோ எதனால், மாயையையும் அவித்தையும் நீங்கள் பிரித்து பார்த்து அதை உபாதியை பிரித்து உண்மையை புரிந்து கொண்டால் சைத்தன்யம் மட்டும் இருக்கிறதுங்கிற நிலையில் இங்கே எல்லாமே தோற்றம் மாத்திரமே தானே, இங்கே எல்லாம் தோற்றம் மாத்திரமே. அப்போ அதில் போய் என்னத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு இருக்குது, அதை வணங்குவதற்கு என்ன இருக்குது, அதை மாற்றுவதற்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆழமான உண்மையை இந்த செயலில் சொல்கிறார். அப்போ இந்த ஸ்லோகத்தை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நிதித்தியாசன நிலையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகம் என்பது மாயையின் விளைவு, மாயையை தாங்குகின்ற சைத்தன்யம் தான் நான். அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிட்டா துவைத விவேகத்தினுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். நீங்கள் யாருங்கிறத விசாரணை பண்ணி இங்கே ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாங்கிற நிலையையும் நீங்கள் கடந்து நானே அந்த தூய அறிவு ஆத்மா சைத்தன்யம்ங்கிற நிலையில் நீங்கள் நிற்க முடியும். அப்படி நிற்கிறது தான் இங்கே உங்களுடைய நிலைப்பாடு, அதுதான் உங்களுடைய சுயம், அதுதான் உங்களுடைய சொரூபம். ஆனால் அதுக்கு நம்ம வரமானா வர்றதே கிடையாது. இந்த அத்வைத வேதாந்த பாடம் எவ்வளோ படித்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் ஏதாவது கடவுளை வணங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாததுனால தான் கடவுளை வணங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வேறு, கடவுள் வேறு, அப்புறம் அந்த கடவுள் என்னை விட சக்தி வாய்ந்தவர், அவர்கிட்ட நம்ம ஏதாவது சரண்டர் ஆகணும், ஏதாவது முறையிடணும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஆரம்பத்தில் அதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரும்போது சில விஷயங்களை உங்களுக்கு எப்படி புரிய வைப்பா, நீ ஜீவன்கிற அகங்காரத்தை ஃபஸ்ட்டு விடுப்பா, ஈஸ்வர நீதிக்குள்ளே நீ இருக்கிறேங்கிறத ஃபஸ்ட்டு அந்த பிரித்தறியும் தன்மையை கரெக்டாக புரிஞ்சுக்கோ. உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்களில் வந்து இந்த செல்லு தனி அந்த செல்லு தனி எப்படி பிரித்து பார்க்க மாட்டியோ, அது மாதிரி ஈஸ்வரன் வந்து இங்கே எல்லா உடல்களையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவன் பிரித்து பார்க்கறதில்ல. ஆக ஒரே உடலாக ஈஸ்வர உடல் இருக்கிறதுனால அவன் வந்து இந்த உலகமாக இருக்கிறான், நீ வந்து தனி மனிதனாக பிரிஞ்சுக்கிட்ட, அதனால் இங்கே வெஷ்டி சமஷ்டிங்கிற பாகுபாடுகளை நீ இப்படி பகுத்துப்பார், அப்படி இப்படி நம்ம எல்லாம் புரிய வைக்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து சொல்லும்போது எல்லாம் கேட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நடைமுறைக்கு திருப்பி என்ன வரணும், இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்த பிறகு இங்கே ஏன் ஈஸ்வரன் வந்து அப்படி பிரம்மாண்ட உலகமாக இருக்கிறான், நீ ஏன் வந்து சாதாரண ஜீவனாக இருக்கிற, அப்புறம் ஈஸ்வரன் வந்து எல்லை இல்லாத அந்த சமஷ்டி சரீரமாக இருக்கிறான், நீ ஏன் சாதாரண வெஷ்டி சரீரமாக இருக்கிற, அதுக்கு காரணம் உன்னிடத்துல இருக்கிற அறியாமை, அவித்தியில நீ வெஷ்டி சரீரமா மாறி உன்னை ஜீவன் என்று பாவித்து கொண்டாய். ஈஸ்வரன் அந்த மாதிரி தன்னை பிரித்து பார்க்காம ஒட்டுமொத்த உடலே நான் என்பதாக அபிமானிப்பதனால அவன் வெஷ்டி சரீரமா மாறல, ஒட்டுமொத்த சமஷ்டி சரீரமாக இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஈஸ்வரன் வந்து மாயையை ஆளுகின்றான், ஆனால் ஜீவனோ அவித்தையால் அல்லல் படுகின்றான். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு, ஜீவன் வந்து அவித்தையால் அல்லல் படுகின்றான், ஆனால் மாயை ஆளக்கூடியவன் ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரன் வந்து இந்த ஜீவனோட எவ்வளவோ பெட்டராக இருக்கான். அப்போ நம்ம அந்த நிலையில் ஏன் மாறுபடுறான், இவன் ஏன் இப்படி கஷ்டப்படுறான், உபாதி தான். இவன் தன்னை சுருக்கிக்கிட்டான், அவன் தன்னை பெருத்து வச்சுக்கிட்டான், உலகமாக பார்க்குறான். ஆனால் இந்த ரெண்டுமே மைண்டு தான், நல்லா புரிஞ்சுக்கணும், மைண்டு தான். இந்த மைண்டு எப்படின்னா, தன்னை ஜீவன் என்று அபிமானிக்கும் போது நீங்கள் இண்டிவிஜுவல் மைண்டாக மாறி இந்த பிரம்மாண்ட உலகம் எனக்கு வேறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுவே நீங்கள் உங்களை ஈஸ்வரன் அபிமானிக்கும் போது இந்த பிரபஞ்சமே எனக்குள்ளே இருக்குன்னு நினைப்பீங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். சிம்பிள் லாஜிக்கு, இதை அப்ளை பண்ண தெரியறதில்ல, நிறைய பேருக்கு அப்ளை பண்ணவே தெரியாது. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆனந்தமாக இருக்கும். அதை அப்ளை பண்ணுறதுல தான் இங்கே அத்தியாத்ம ஞானத்தினுடைய அடிப்படை விஷயமே இருக்குது. அது அப்ளை ஆகிறது நீங்கள் உங்களுடைய மெச்சூரிட்டியில் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வரவே இல்லை, வரவே மாட்டேங்குது. எவ்வளோ கிளாஸ் எடுத்தாலும் வரமாட்டேங்குது, ப்ராக்டிக்கலாக வரமாட்டேங்குது. தியரிட்டிக்கலாக இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, ப்ராக்டிக்கலாக வரமாட்டேங்குது. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவ்வளோ பிரம்மாண்ட உடம்பாக இருக்கிற ஈஸ்வரனும் நீங்களே தான், தன்னை தனித்துவமான ஜீவன் சொல்லிக்கிறவனும் நீங்களே தான். ரெண்டுக்கும் எந்த இடத்துல நீங்கள் மாறுபடுறீங்க? உபாதி. உபாதினா என்ன? ஊடகம். ஊடகம்னா என்ன? உங்கள் மனசு. அப்போ உங்கள் மனசு தன்னை தனித்த சரீரமாக அபிமானித்தால், வெஷ்டி சரீரமாக வெஷ்டி மனசை அபிமானித்தா நீங்கள் ஜீவன் ஆக்கிடுறீங்க. இதுவே இது போன்ற வேதாந்த பாடங்களை படிச்சுட்டு, ஓ இங்கே வந்து எல்லாத்தையும் வச்சிருக்கிற ஒரு ஒட்டுமொத்த சரீரமாக ஈஸ்வரன் இருக்கிறான், நான் வந்து இதை தனி உடல் எடுத்துக்கிட்டு வந்துட்டு எனக்கு வேறாக இத்தனை உடல் இருக்குங்கிறதுனால நான் சாதாரண ஜீவன், ஆனால் என்னை போன்ற இத்தனை உடல்களையும் உள்ளடக்கியவனா பூமி, அப்புறம் மற்ற கிரகங்கள், சூரியன், சந்திரன், எல்லா கோள்களையும் கொண்டவனாக, அது தவிர என்ன, விண்மீன்களை எல்லாம் கொண்டவனாக ஒரு பிரம்மாண்ட உடல் அமைப்பில் இருக்கிறவன் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுல நமக்கு அந்த பிரமிப்பு உண்டு பண்ணுது. ஈஸ்வரனுக்கும் நமக்கும் ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணுது. என்ன பிரமிப்பு? நான் ஏதோ ஒன்றும் இல்லாத அல்பாள், சின்ன ஆள், ஆனால் ஈஸ்வரன் சர்வக்னன். அவனிடத்துல பாருங்களேன், இந்த பிரம்மாண்டமே வச்சுக்கிட்டு இருக்கான், சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்கு, அவனுடைய வலது கண் தான் சூரியனாமா, அவனுடைய இடது கண் தான் சந்திரனாமா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறவன் தானே நம்மள மாதிரி இருப்பான், அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு அப்பயும் நம்ம அவனை மனித உருவலை தான் உருவகப்படுத்தி பார்க்குறோம். அதுதானே கீதையினுடைய சாராம்சம் கூட. விராட் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து, அர்ஜுனா உன்னுடைய ஊனக்கண்ணால் நீ என்னை தெரிந்து கொள்ள முடியாது, என்னுடைய ஞானக்கண்ணை தருகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூப தரிசனம் எடுப்பான். விஸ்வரூபம் விராட் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான ஒரு வைபவத்தை காட்டுவான். அப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் அப்படி தானே காட்ட முடியும். சினிமாவில் என்ன பண்ணுவான், பெரிய உருவமாக மாற்றி வலது கண்ணில் அப்படியே சூரியன் சுற்றிக்கிட்டு இருக்கும், இடது கண்ணில் சந்திரன் இருக்கும், அப்புறம் பல கைகள் இருக்கும், இது மாதிரிலாம் உருவகப்படுத்தி நமக்கு காட்டும்போது நீங்கள் அப்பவும் கடவுளை வந்து உங்களை மாதிரி மனித உருவிலையே பார்த்துக்கிட்டு ஈஸ்வரன் இப்படி இருப்பானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு யார் பொறுப்பு? சினிமா தான் பொறுப்பு. ஆனால் நமக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக விசாரணை பண்ணி பார்த்தா, இது மைண்டு தான் இப்படி உருவத்திலேயே வச்சு பழகிடுச்சு. அப்போ உருவத்திலேயே வச்சு பழகிட்டதுனால ஒன்று நம்மளை வந்து சுருக்கிக்கிட்டு இந்த சாதாரண மனுஷன்ட்டு இந்த உடம்பு அபிமானம் பண்ணுது, இல்லைன்னா ஈஸ்வரன் சொல்லிட்டு இந்த பிரம்மாண்ட உலகத்தை கண்டு பிரமிக்குது. ஆனால் இங்கே ரெண்டுமே மைண்டுடைய பிளே. மனசு என்ன பண்ணுதுன்னா, உங்களை சுருக்கிக்கிட்டா ஜீவன் பண்ணிக்குது, உங்களை பெருக்கிக்கிட்டா ஈஸ்வரனாக பண்ணி பிரமிக்குது. ஆனால் ரெண்டும் மைண்டினுடைய பிளேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக எது இருக்குது? சைத்தன்யம் இருக்குது. அப்போது இந்த சைத்தன்யம் தான் நான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா உண்மையில் இங்கே ஈஸ்வரனும் இல்லை ஜீவனும் இல்லைங்க, ரெண்டுமே கரைஞ்சி போயிடும். அப்போ இந்த ரெண்டையும் கடற்காம நீங்க எப்படி அறிவா மாற முடியும், பிரம்மமா மாற முடியும்? சும்மா அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு வாயில சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால பிரம்மம் ஆயிட முடியுமா? ப்ராக்டிக்கலா நாம அப்ளை பண்ணி பார்க்கணும்ல. அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுங்கிறது என்னன்னா, இங்க என்னுடைய இருப்பு தான் எல்லாம், இங்க ஈஸ்வரனும் நானே ஜீவனும் நானே, நான் இருக்கிறதுனால இதெல்லாம் நான் இங்க சிருஷ்டி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது என்னுடைய வைபவம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது என்ன மாதிரி வைபவம்? உங்களுடைய மாயாசக்தி வைபவம். சைத்தன்யம் அப்படி அறிவு உணர்வு பிரம்மம் அப்படின்னு பல பேரில் நம்ம அழைக்கக்கூடிய அந்த பரமாத்மாவனுடைய வைபவம் எது? இந்த மாயாசக்தி. அப்போ இந்த மாயாசக்தி பிரபஞ்ச சக்தி. அப்போ இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சமே இறைத்தன்மையினால் இப்படி பிரகாசிக்கிறத பார்த்துக்கிட்டு நாம் அதில் சாதாரண ஜீவன் சொல்லி அபிமானிச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம அப்படியே அதை பார்த்து அரண்டு போகிறது மிரண்டு போகிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு அல்பனாக தான் இருக்க முடியும். அல்ப ஜீவன், சாதாரண ஜீவன். சாஸ்திரம் என்ன சொல்லுது? அப்படி நீ இருந்தீங்கன்னா உனக்கு பேர் கிஞ்சிக்னு, சாதாரண ஆள் நீ. அதுவே நீ ஈஸ்வரனா பார்த்தீங்கன்னா நீ சர்வக்னன். ஆனா இங்க கிஞ்சிக்னனும் இல்லை சர்வக்னனும் இல்லை, இந்த ரெண்டும் உபாதியினாலதான் இப்படி பெருசு சிறுசுன்னு பார்க்கப்படுது. ஆனா இருப்பது சைத்தன்யம் மட்டுமே. அப்போ நீங்க இதை நல்லா கிளியர் ஆயிட்டீங்கன்னா, இந்த உலகம் என்பது என்னுடைய மாயாசக்தியின் விளைவு. அப்ப நீங்க யாருங்க? சாட்சாத் நான் அந்த தூய அறிவு ஆத்மா சைத்தன்யம் அப்படின்னு நின்றுட்டீங்கன்னா துவைதம் காணாமல் போயிடும். அங்கே மட்டும்தான் அத்வைதம் நிற்கும். அந்த அத்வைதம் தான் உண்மையான நிலை, அது வர்றது இல்லை யாருமே. அதுதான் இங்கே ப்ராப்ளம்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இவரும் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நம்ம மாறப்போகிறது இல்லை. அப்படி தானே போயிட்டுருக்கோம். ஏன்னா கதை கேட்குற மாதிரி கேட்போம், திருப்பி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணி வாழ்றது தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். இருந்தாலும் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் மாறுவாங்கங்கிறதுக்காக இந்த வகுப்பு போயிட்டுருக்கு. அடுத்தது 45, ஸ்லோகம் 45. யதா மலின சத்வாம் தாம் காம கர்மாத்தி தூஷிதம் ஆதத்தே தத் பரம் பிரம்ம துவம் பதேன ததோச்சியதே. இந்த ஸ்லோகம் 45 ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை சொல்றார். ஆசை கர்மம் முதலியவற்றால் மாசுபட்ட சத்துவ குணத்தை கொண்ட அவித்தியை பரபிரம்மம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பரபிரம்மே துவம் நீ என்று சொல்லால் குறிக்கப்படுகிறது என்று இங்க அருமையா விளக்கம் கொடுக்கிறார். துவம் பதேன நீ என்ற சொல்லால் தத உச்சியதே அப்போது அது குறிப்பிடப்படுகிறது என்று சொல்றார். இந்த ஸ்லோகத்துல 45 என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆசை கர்மம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த இருக்கு இல்லையா, அதுல மாசுபட்ட சத்துவ குணத்துக்கு பேர் என்ன, மலின சத்துவ குணம்னு பேரு. அதாவது இப்போ ஈஸ்வரன் வந்து சுத்த சத்துவ குணத்துல இருக்கிறான், ஆனா ஜீவன் வந்து மலின சத்துவ குணத்துல இருக்கிறான். மலின சத்துவ குணம்னா என்ன, அவங்ககிட்ட வந்து ரஜோகுணமும் தமோ குணமும் ஆட் ஆயிருக்கு கூட. அப்ப இந்த மூன்று குணங்களையும் உள்ளடக்கியவனா இருக்கிறவன் ஜீவன். ஆனா ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் வெறும் தூய்மையான சத்துவ குணத்தை கொண்டவனாக இருக்கிறான். அப்ப அந்த நிலையில இங்க பரபிரம்மம் வந்து எப்படி ஜீவனா மாறுது அப்படின்னு இங்க பார்க்கும்போது, அவித்தையை வந்து வச்சுக்கிட்டா, நான் வந்து இதை பத்தி எனக்கு தெரியல அஜ்ஞானத்தில் இருக்கிறேன் அப்படின்னு காரண சரீரத்தை அபிமானிச்சுக்கிட்டு அதை நம்ம உண்மை என்று நம்பும் போது அந்த பரபிரம்மே இங்க என்னவா மாறிடுது, சொம்முங்கிற பதத்தினால குருமார்கள் காட்டி கொடுப்பதாக ஜீவனாக மாறி நிற்குது அப்படின்னு இங்க சொல்ல வராரு. ஏன்னா இங்க தத்துவம் அசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறாங்க, குருமார்கள் வந்து ஜீவனுக்கு தானே கொடுக்குறாங்க. இப்போ வந்து தத்துவம் அசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை போய் பிரம்மத்துக்காக கொடுக்கணும், ஏன்னா பிரம்மத்துக்கு அதை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ தத்துவம் அசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசம் யாருக்கு கொடுக்கணும், ஜீவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் தன்னை யாருன்னு தெரியாமல் இருக்கிறான், அப்போ அவனுக்கு அதை காட்டி கொடுக்கணும். ஏன் அவன் தன்னை யார் என்று தெரியாமல் இருக்கிறான், அஜ்ஞானத்தினால அறியாமையினால தன்னை யார் என்று தெரியாமல் இருக்கிறான். அப்ப அதை இங்க சொல்றாரு, ஆசை கர்மம் முதலியவற்றால் மாசுபட்ட மலின சத்துவ குணத்தை கொண்ட அவித்தையினாலே இங்க பரபிரம்மே என்ன ஆயிடுது, ஜீவனாக பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க வந்து மலின சத்துவ குணத்தை கொண்ட பரபிரம்ம நிலையை வந்து ஜீவனா மாத்திக்கிறது என்ன, மைண்டினுடைய நிலைப்பாடு. அதாவது மைண்ட் வந்து ரொம்ப கீழே இறங்கிடுச்சு, அப்ப அதனால அது தன்னை ஜீவன்ற அபிமானிக்குது. அதே மைண்ட் கொஞ்சம் அப்டேட் ஆனா பியூர் சத்துவ குணத்துக்கு வரும், அப்போ அது தன்னை ஈஸ்வரன் என்று அபிமானிக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் சரி, அது தன்னை ஈஸ்வரன் என்று அபிமானம் பண்ணாலும் அது தன்னை ஜீவன் என்று அபிமானம் பண்ணாலும் அங்கே இருமைகள் இருக்கு. ஆனால் இங்கே வந்து வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, நீ ஜீவனும் கிடையாது ஈஸ்வரனும் கிடையாது, நீ சாட்சாத் அந்த சைத்தன்யம் அப்படிங்கிறாரு. அப்போ நாம் சைத்தன்யம்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமோ அதுக்கு விசாரம் பண்ணணும். அப்போ அந்த விசாரத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இங்கே ஈஸ்வரனுங்கிற மாயாசக்தியும் ஜீவன் அப்படிங்கிற அஜ்ஞானமாகிய அவித்யாசக்தியும் உபாதியினால உண்டானது, ஊடகத்தினால் உண்டாக்கப்பட்டது. ஆனா இந்த ஊடகம் உபாதி என்பது பிரம்மத்தினுடைய சக்தியாக வெளிப்பட்டதுனால அதுல போய் அந்த உபாதி தான் நான் என்று அபிமானம் வைக்கக்கூடாது. உண்மை பிரம்மத்தினுடைய நிலை தான் நம்முடைய நிலை, நான் அதுவாக தான் இருக்கிறதுனால நான் உண்டாக்கிய ஊடகம் உபாதி தான் இந்த உடலும் மனசும் அப்படின்னு எந்த ஒரு தனி மனிதன் தன்னையே விவேகத்தினால் விசாரித்து பார்த்து விழித்துக் கொள்கிறானோ அப்ப அவன் தான் பிரம்மம் ஆகிறான், அவன் தூய அறிவு ஆத்மா சைத்தன்யம் ஆயிட்டான். அந்த சைத்தன்ய நிலையிலே அவன் எப்படி பார்க்கிறான், இந்த உடலையும் மனதையும் தான் உண்டாக்கிய ஊடகமாக பார்க்கிறான். அப்படி புரிஞ்சுக்கணும், தான் உண்டாக்கிய ஊடகமாக பார்க்கிறான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது அருமையா புரிஞ்சிடும். இப்படிதான் இந்த இடத்துல புரிய வைக்க பார்க்கிறார், அதை தொம்பதத்தை சுட்டி காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அவித்தே என்பது ஜீவனின் உபாதி, மாயை என்பது ஈஸ்வரன் உபாதி. ஆனா இங்க உபாதியினால்தான் இங்க ஈஸ்வரனும் ஜீவனும் வேறுபடுகிறார்களே தவிர உண்மையில் இருப்பது சைத்தன்யம் மட்டுமே அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லி, அப்ப இங்க காமம் அப்படிங்கிற ஆசையும் கர்மம் என்கிற செயலும் அந்த ஜீவனுக்கு என்ன பண்ணுது, கர்த்திருவம் போக்திருத்துவம் அப்படிங்கிற பந்தத்தை உண்டு பண்ணுகிறது அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. அந்த கர்த்திருவம் போக்திருத்துவம்ங்கிற பந்தம் உண்டாவதுனால இங்க ஈஸ்வர ஜீவ உபாதியினால இங்கு சைத்தன்யம் மறைக்கப்பட்டு விட்டது என்ற ஆழமான உண்மையை இந்த இடத்துல அருமையா புரிய வைக்கிறார். அப்போ இங்க பரபிரம்மம் ஜீவனாக தோன்றுவதற்கு என்ன காரணம்? அஜ்ஞானம், அவித்தை தான் காரணம். அவித்தை நீங்கிட்டா தான் தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் என்ற தெளிவு தானாகவே அவர்களுக்கு வந்துவிடும். ஆனால் பிரம்மம் உண்மையிலேயே என்றும் மாசுபடாதது. ஆனால் அது அவித்தையை உபாதியாக ஏற்றுக்கொண்டது போல தோன்றினாலும் உண்மையில் அந்த மாதிரி அது உபாதியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கிறது. ஆனால் தன்னை உபாதியாக அபிமானித்து கொண்ட ஜீவன் தான் அப்படி நினைக்கிறான். அவனுடைய மனதை குறுக்கி கொண்டு தன்னை கிஞ்சிக்னன் என்று சொல்கிறான், நான் அல்பன் என்று சொல்கிறான், நான் எதற்கும் அருகதையற்றவன் என்று சொல்கிறான். அது அவனுடைய அஜ்ஞானம், அறியாமை அப்படின்ட்டு இங்கே புரிய வைக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம தத்துவ முடிவுன்னு பார்க்கும்போது தத்து அப்படின்ற வார்த்தையை ஈஸ்வரனை குறிக்கும், தொம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஜீவனை குறிக்கும். அப்போ இங்கே வந்து மகா வாக்கிய உபதேசம் என்ன சொல்ல வருது? தத் தொம் அசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொன்னால் நீ ஜீவன் கிடையாது, நீ ஈஸ்வரனாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. ஆனால் இங்கே ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை அவர் எப்படி சொன்னாலும் இரண்டுக்கும் சைத்தன்யம் ஒன்று தான் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். அதில் வேறுபாடு வரக்கூடாது, வேறுபாடு எல்லாம் உபாதியில் தான் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே வந்து சாதகனுக்கான உபதேச குறிப்பு இந்த செயல்படி பார்த்தா, இப்போ நான் குறைவானவன் அப்படின்னு தன்னை அபிமானிக்கிறான் இல்லையா, நான் சாதாரண ஜீவன், அல்பன், நான் கிஞ்சிக்னன் அப்படின்னு சொன்னான்னா அது எதனால்? அறியாமை தான் காரணம். இங்கே உபாதி அப்படிங்கிறது வந்து நீங்கள் உடம்பாக மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த உபாதிங்கிறத மாயா அவித்யா அப்படிங்கிற ரெண்டாக பிரித்து பார்க்கணும். இப்போ ஈஸ்வரனிட்டு இருக்கிற உபாதி மாயை, ஜீவனிடத்தில் இருக்கிற உபாதி அவித்யை. அவித்தை என்றால் அஜ்ஞானம். அப்போ அஜ்ஞானம் இருப்பதினால நான் என்னை குறைவாக மதிப்பீடு செய்துவிட்டேன். நான் யார் என்று என்னை விசாரித்து புரிந்து கொள்ள முடியாத விவேகம் இல்லாத தன்மையில் நான் சாதாரண மனிதன் என்று என்னை நான் நினைத்து விட்டேன். நானாவது மனிதன் என்று நினைக்கிறேன், மற்ற ஜீவராசிகளுக்கு அது கூட சொல்ல தெரியாது. மனிதனாக இருக்கக்கூடிய நாம் தான் வந்து இவ்வளோ தூரம் இந்த பகுத்தறிவு பரிமாணத்தில் வந்து பிரித்து பார்த்து இது மனிதன், இது மிருகம், இது பறவை என்று சொல்கிறோம். அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கூட மனிதன் இடத்துல இருக்கு. ஆனால் மனிதனுக்கு கீழே இருக்கிற ஜீவராசிகள் எதுவுமே மாடு தன்னை மாடு என்று என்றைக்குமே சொல்லாது, நாய் வந்து தன்னை நாய் என்று என்றுமே சொல்லாது, ஒரு பறவை வந்து நான் இந்த மாதிரி பறவை, நான் குயில், நான் மயில் என்று சொல்லாது. ஏன்னா இங்கே குயில், மயில், மாடு, எருமை அப்படிங்கிறதெல்லாம் நாம் தான் பேர் வச்சுருக்கோம், அதுங்களுக்கெல்லாம் எந்த பேரும் கிடையாது. அதுங்க அப்படியே அந்த உருவத்தில் இருக்கும் அவ்வளவுதான். அந்த உருவத்துக்கு என்ன பேர், அதுக்கு என்ன, இந்த உருவத்துக்கு அந்த உருவத்துக்கு என்ன வித்தியாசம், இது ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கூட சிந்திக்கிற தன்மை அந்த மிருக அளவுக்கு கிடையாது. அப்போ இங்கே மனித லெவலில் நாம் தான் இப்படி எல்லாம் உண்டாக்கி வச்சுக்கிட்டு இது மாடு, இது ஆடு, இது பறவை, இது புழு பூச்சி அப்படின்னு இவ்வளோ விவகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது காரணம் என்ன? நம்ம இடத்துல இருக்கிற பகுத்தறிவை வச்சு நம்ம நாம ரூபங்களை உண்டு பண்ணி இங்கே விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த நாம ரூபங்களை உண்டு பண்ணி விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிற நிலையில் நம்ம இடத்துல அவித்தை இருப்பதினால நாம் இந்த மாதிரி விசய சுகங்களில் போய் சிக்கிக்கிட்டோம். இந்த நாமமும் ரூபமும் நம்ம யார் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் அதுவே நமக்கு தடையாக மாறிவிட்டது. நாம் உண்டாக்கிய பெயர்களும் உருவங்களுமே நமக்கு தடையாக மாறிவிட்டது அப்படிங்கிறது இங்கே சொல்லி, அதனால தான் நீ குறைபடுகிறாய். குறை காணுகின்ற இடம் என்ன அப்படின்னா உபாதியில தான் நீ குறை காணுகின்றாய், சைத்தன்யத்திலே குறைபாடு இல்லை அப்படின்னு இங்கே புரிய வைக்கிறார். அப்போ இங்கே மகா வாக்கிய தத்துவம் இருக்கு இல்லையா, தத்துவம் அசிங்கிற அந்த உபதேசம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா, ஜீவ உபாதியை விட்டு ஈஸ்வர உபாதியை விட்டு சுத்த சைத்தன்யத்தை மட்டும் சுட்டி காட்டுகிறது என்பதாக இங்கே புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா தத்துவம் அசி அப்படிங்கிற போது இங்கே தத்து பதத்தையும் தொம் பதத்தையும் விசாரணை பண்ணி பார்த்தா, தத்துங்கிறது ஈஸ்வர பதமாகவும் தொம்முங்கிறது ஜீவன்கிற பதமாகவும் இரண்டு பதங்களுக்கும் தத்து தொம் என்ற வார்த்தைகளை கொண்டு வந்து இங்கே விவேகத்தினால உபாதான காரணம், நிமித்த காரணம், வெஷ்டி, சமஷ்டி, அப்புறம் அதில் வந்து இந்த பௌதீக உடல் ஏன் வந்து தனி உடல் இப்படி இருக்கு, மனம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு எல்லா விளக்கங்களையும் விரிவாக புரிய வச்சுட்டு இது எல்லாம் காரணமானது உபாதி தான் அப்படின்னு சொல்லி, அது கடைசியா இந்த தத்துவம் அசிங்கிற மகா வாக்கியம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இருப்பதே ஒரே ஒரு இறைவனை சுட்டி காட்டுது, பிரம்மத்தை சுட்டி காட்டுது, அந்த உணர்வை ஆத்மாவை சுட்டி காட்டுகிறது என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப சாதனை இந்த செயல்படி எங்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அப்படிங்கிற உணர்வுல தான் இங்க சாதனை நடக்கும். நீ என்ற அடையாளம் வந்து புரிந்து கொள்வதற்காக சுட்டி காட்டப்படுவதாக எடுத்துக்கொண்டு, நீ என்று சொல்ல வருகின்ற மகாவாக்கிய உபதேசத்துல துவம் பதத்தை நம்ம எடுத்துக்கொண்டு, நான் யார் என்று நம்மை நம்ம விசாரணை செய்து பார்த்தா அந்த உபாதியினுடைய மாறுபாடுகள் நீக்கப்படும் போது நான் அந்த ஆத்மா சைத்தன்யம் என்று நமக்கு விளங்கும் என்று இங்க புரிய வைக்கிறார். இதுதான் 45வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான பொருளா பார்க்கிறோம். அடுத்தது 46. ஸ்ருதயி மபிதாம் முக்துவா பரஸ்பர விரோதினியும் அகண்டம் சச்சிதானந்தம் மகா வாக்கியன லட்சியத்தே. இந்த 46வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒன்றுக்கொன்று முரண்படுகின்ற அந்த மூன்றையும், அதாவது ஜீவன் ஜகத் ஈஸ்வரன் அப்படிங்கிற இந்த மூன்று உபாதிகளையும் முழுவதுமாக விட்டுவிட்டு நீக்கிவிட்டு பிளவுபடாத அந்த சச்சிதானந்த சுபாவமான உண்மையை மகா வாக்கியத்தின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டு உணர்த்தப்படுகிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இந்த ஸ்லோகத்துல, இந்த 46வது ஸ்லோகத்துல வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இப்ப ஜீவன் ஜகத்து ஈஸ்வரன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து எதனால இப்படி நமக்கு முரண்பாடா மூன்று விஷயங்களா தெரியுது, நம்ம ஏற்று வைத்து கொண்ட எண்ணங்களின் காரணமா இப்படி வித்தியாசமா தெரியுது. ஏன்னா நாம எல்லாமே பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஜீவன்கிறோம், அப்புறம் இந்த உலகம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறோம், அப்புறம் என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கியவன் ஏதோ கடவுள் ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு இறைவனை பார்க்குறோம். ஆனா இந்த மாதிரி நம்ம மூன்று வேறுபாடுகளை உண்டு பண்ணி வச்சிருக்கோம். ஜீவன் ஜகத் ஈஸ்வரன் அப்படிங்கிற இந்த மூன்றுமே உபாதிகளினால் முரண்படுகிறது. ஆனா இந்த மூன்று முரண்பாடுகளையும் நீக்கி பார்த்தா அங்கு பிளவு இல்லாத சச்சிதானந்த சுபாவமான உண்மை ஸ்வரூபம் வந்து வெளிப்படும். அது மகாவாக்கியத்தின் மூலமாக இந்த இடத்துல சுட்டி காட்டப்பட்டு உணர்த்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு உண்மை உபதேசத்தை இங்க சொல்றாரு. அதை நம்ம இங்க நல்லா உள்வாங்கிக்கணும். அப்ப இந்த செயல் படி நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தா, அதாவது தத்து அப்படிங்கிற ஈஸ்வரனுக்கு வந்து மாயை உபாதி, தொம் அப்படிங்கிற ஜீவனுக்கு வந்து அவித்தியை உபாதி. ஆனா இந்த ரெண்டுலையும் சைத்தன்யம் ஒன்னே ஒண்ணுதான். அப்ப அந்த உபாதிகள் முழுவதுமாக விளக்கப்பட்டால் எது மீதம் இருக்கிறது அப்படின்னு நீ விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்க ஆத்மா சைத்தன்யம் மட்டும் இருக்கு. த்ரிதயி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. த்ரிதயி அப்படின்னா மூன்று விஷயங்கள், ஜீவன் ஜகத் ஈஸ்வரன் அப்படிங்கிற மூன்று. அந்த மூன்றையும் எப்படி பார்க்கலாம், தொம் பதத்துல ஜீவனா எடுத்துக்கலாம், தத் பதத்துல ஈஸ்வரனா எடுத்துக்கலாம், அப்ப மூன்றாவதா இந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்துல அவற்றினுடைய உபாதிகளை எடுத்துக்கலாம், உடல்களை எடுத்துக்கலாம். அப்படிதான் இந்த மூன்று விஷயங்களும் இருக்கு. ஆனா இந்த மூன்று விஷயங்களும் முரண்பாடு அடையுது, மாற்றம் அடையுது, அதெல்லாம் அதுக்குண்டான வரையறைக்குள்ள இருக்குது. ஆனா இவைகள் எல்லாம் அந்த வரையறைக்குள்ள மாற்றத்துக்குள்ள முரண்பாடுகளுக்குள்ள இருப்பதினால இதெல்லாம் உண்மை அல்ல, இது வந்து மித்தியா அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாரு. அதாவது பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், இங்க நீ பாக்குற இந்த உபாதிகள் ஆகிய ஜீவனோ ஈஸ்வரனோ இந்த ஜகத்தோ மித்தியா அப்படின்ட்டாரு. அப்ப மித்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன உள்ள வருது, ஒட்டுமொத்த இந்த உலகமே வந்துடுது, இந்த பிரபஞ்சமே வந்துடுது. அப்ப இது எல்லாமே மித்தியா. அப்ப இங்க அகண்டம் அப்படிங்கிற வார்த்தை அவர் உபயோகப்படுத்துறாரு. அகண்டம் அப்படின்னா துண்டுபடாதது, அதாவது கண்டம்னா துண்டு துண்டா வெட்டினது கண்டம், அதுக்கு ஆப்போசிட்டா அகண்டம் அப்படின்னா துண்டுபடாதது, அது கால தேச பொருள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அகண்டம் அப்படின்னா அங்க வந்து டைம் ஸ்பேஸ் கிடையாது, அப்படி ஒரு நிலை. அப்ப அந்த நிலையில அங்க அது அகண்டமா இருக்குது ஆத்மா. ஆனா அது அந்த இடத்துல ஜீவனாகவும் பிரியவில்லை, ஈஸ்வரனாகவும் பிரியவில்லை, அந்த இடத்துல ஒரே சைத்தன்யம் மட்டும்தான் இருக்குது. அந்த அடிப்படையில தான் இங்க தத்துவம் அசிங்கிற மகா வாக்கியம் உபதேசிக்கப்படுகிறது. ஆனா அது தெரியாம தன்னையா ஜீவன் என்று அபிமானிப்பதும், தனக்கு வேறாக இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று அவனை ஈஸ்வரன் என்று அபிமானிப்பதும், அப்புறம் இந்த உலகம் உண்மையில் இருக்கிறது என்று அபிமானிப்பதும் அவித்தையின் காரணமாக ஜீவனிடத்திலே உண்டாக்கி விட்டது. தவறான அடையாளங்களை நீக்கி ஏற்கனவே உள்ள உண்மையை இங்கு இந்த தத்துவம் அசிங்கிற மகா வாக்கியம் உபதேசம் பண்ணுகிறது அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப அந்த உபாதி விலகினால் இங்கு சச்சிதானந்தம் மட்டுமே வெளிப்படும் என்று அருமையா புரிய வச்சிட்டார். அப்ப சத்தாகிய இருப்பு சித்தாகிய அறிவும் இங்கு நமக்கு அறியப்பட்ட உடனே ஆனந்தம் தானாக உருவாகி விடும், அதுதான் சச்சிதானந்தம் என்று சாஸ்திரம் இங்க புரிய வைக்குது. அப்ப இந்த செயல்படி நமக்கு சாதகர்களுக்கான உபதேச குறிப்புன்னு பார்த்தா, இப்ப நான் ஜீவன் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம இடத்துல இருக்கிற அவித்தையின் காரணமாக உண்டானது, அது உபாதி சார்ந்து உண்டாகி இருக்கிறது, ஆனால் அது நீ அல்ல. அதை விட்டு அதை பற்றிய ஒரு தெளிவு உங்களிடத்துல வரும்போது நம்முடைய உண்மைத்தன்மை நமக்கு வெளிப்படும் என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப உலகம் இருக்கிறதே அப்படின்னு கேட்டா, உலகம் அனுபவத்தில் இருப்பது உண்மைதான், ஆனால் ஆத்மாவின் படி பார்க்கும்போது அப்படி ஒரு தோற்றம் கிடையாது. ஏன்னா அது மாயையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம வந்து உலகம் இருக்கிறதே அப்படின்னா அந்த உலகம் அனுபவத்தில் உண்மையாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அது எப்படி வந்து அந்த உண்மையாக இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம இல்லை என்று சொல்ல முடியும்? அதுக்கு விசாரணை பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்படியே கண்ணில் பார்த்துட்டு இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ நம்ம இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உலகம் நடைமுறையில் இருக்குங்களே, இதை போய் இல்லைன்னு சொன்னால் என்னங்க, நீங்கள் என்ன சுயநிலையோடு தான் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்போம்ல. அப்போ அப்படி வந்து நேரடியாக இந்த உலகம் இல்லை, இது வந்து மித்தியா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் சாஸ்திரம் என்ன பண்ணுது, அதுக்கு சரியான விளக்கங்களை ஓமானங்களை எடுத்து சொல்லி புரிய வைக்குது. அப்போ இந்த விஷயத்தை நமக்கு எப்படி புரிய வைக்குதுன்னா, அதுதான் நம்ம கனவு நிலையை காட்டி கொடுக்குது, ஆழ்ந்த உறக்க நிலையை காட்டி கொடுக்குது. அப்புறம் விழிப்பு நிலை உலகத்தை வந்து நீங்கள் உண்மையாக நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது காரணம் சினிமா படத்தை பாருங்கன்னு அதையும் காட்டி கொடுக்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கும்போது இது எல்லாம் வந்து தோற்றம் மாத்திரமே. அப்போ இதை புரிஞ்சிட்டா இங்கே ஆத்மாவிடத்தில் இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது ஆழமாக புரிய வைக்கிறார். அப்போ இந்த நிலையில் முக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்தி என்பது ஏதோ அடையக்கூடிய விஷயமோ புதிதாக வரக்கூடிய விஷயமோ கிடையாது. அது அந்த அகண்ட சைத்தன்ய நிஷ்டை, அதாவது தன்னிடத்தில் இருக்கிற அஜ்ஞானம் நீங்கிவிட்டால் நான் தான் அந்த அறிவு என்று உணரப்படுகின்ற நிலையில் நமக்கு என்ன வருதோ அதுக்கு பேர் தாங்க முக்தி அப்படிங்கிறத இங்கே புரிய வைக்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த செயல்படி நிதித்தியாசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே ஜீவன் ஜகத்து ஈஸ்வரன் என்ற மூன்றும் எனக்கு தோன்றுகின்றன, ஆனால் அவைகளெல்லாம் நான் இருப்பதினால் தோன்றுகின்றன, காரணம் நான் அந்த அகண்ட சச்சிதானந்தம் அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல வந்துவிட்டால் அதுதான் துவைத விவேகத்தின் நிறைவு நிஷ்டை அப்படின்னு இந்த இடத்துல செயலை முடிக்கிறார். இங்கே வந்து துவைத விவேகம் வந்து நிறைவடைகிறது. துவைத விவேகத்தை பற்றி ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறார். அதாவது இருமைகள்னால எப்படி நம்ம சிக்கிக்கிட்டு இருந்தோம், அந்த இருமைகள்லேருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படிங்கிற அந்த துவைத விவேகத்தை இங்கே குறிப்பிட்டு இந்த ஸ்லோகத்தோட நிறைவு செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இங்கே நம்ம இது வரைக்கும் பார்த்த 43 இப்போ 46 வரைக்குமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே துவைதம் வந்து எந்த இடத்துல வருது, உபாதி சார்ந்த தோற்றம் தான் துவைதத்தை உண்டு பண்ணுது. அதாவது ஈஸ்வரன் என்பவன் மாயை, ஜீவன் என்பவன் அவித்யை. அப்போ ஈஸ்வரன் மாயை என்றால் அவனை சுத்த சத்துவம் என்று சொல்கிறோம், ஜீவன் அவித்தை என்றால் அவன் மலின சத்துவம் என்று சொல்றோம். இதனால உபாதி மாறிடுது. ஆனால் ரெண்டுக்கும் உண்டான சைத்தன்யம் ஒன்று, அதுல வேறுபாடுகள் கிடையாது. அப்ப அந்த நிலையை வந்து இங்க குருமார்கள் நமக்கு உணர்த்துவதற்கான உபதேசம் தான் தத்துவமசி. அப்ப தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை நம்ம உள்வாங்கும் போது, தத்துங்கிறது அது, தொம்முங்கிறது நீ. அப்ப அதுங்கிறது எது, நீங்கிறது எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தத்துங்கிறது ஈஸ்வரன், தொம்முங்கிறது ஜீவன். அப்போ தத்துனா நீ அந்த ஈஸ்வரனே தான் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதுதான் தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசம். அப்போ அதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கிட்டா இங்க ஜீவ ஈஸ்வர பேதமை மறைஞ்சிடும். அப்போ ஜீவ ஈஸ்வர பேதமை மறைவதற்கு எது அதிஷ்டானம் அப்படின்னா சைத்தன்யம். ஏன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் எதனால தத்து தொம்முன்னு பிரிக்கப்படுறாங்க, உபாதியினால பிரிக்கப்படுறாங்க. எப்படிப்பட்ட உபாதி, மாயை அவித்தைங்கிற உபாதி. மாயை என்றால் ஒட்டுமொத்த காரண சரீர உடலை கொண்ட இந்த பிரபஞ்ச உடல். அவித்தை என்றால் நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன் என்ற தனி உடல். அப்போ இந்த நிலை, இந்த தனி வித்தியாசத்துக்கும் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலுக்கு உண்டான வித்தியாசத்தையும் பிரித்து பார்த்தா அந்த தத்பதத்துக்கும் தோம்பதத்துக்கு உண்டான விளக்கம் நமக்கு புரிய வந்துடுது. அப்படி இந்த விசாரணை மகா வாக்கியம் என்ன சொல்ல வருது, ஜீவனை ஈஸ்வரனாக மாற்றவில்லை, ஈஸ்வரனை ஜீவனாக மாற்றவில்லை, இரண்டிலும் உள்ள உபாதியை நீக்கிவிட்டு பார்த்தால் சுத்த சைத்தன்யம் தெரிகிறது என்று சொல்ல வருது. ஏன்னா நம்ம வந்து தத்துவமசிங்கிற உபதேசத்தை கேட்டுட்டு ஏதோ ஜீவன் ஈஸ்வரனா மாறிடுவானோ அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது, அல்லது ஈஸ்வரன் ஏதோ ஜீவனா இருக்கிறான் போல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது. இதை ரெண்டையும் அது மாத்திரத்துக்காக இங்க தத்துவமசிங்கிற உபதேசம் கிடையாது. தத்துவமசி அப்படிங்கிற உபதேசம் என்னன்னா, இந்த இரண்டுக்கான உபாதிகளை நீக்கிவிட்டு பார்த்தால் சுத்த சைத்தன்யமாகிய ஆத்மா பிரம்மம் இருப்பு மட்டும் தெரியும் என்று சொல்ல வராரு. அப்போ இதுக்கு தான் பாக தியாக லட்சணை என்ற சமஸ்கிருதத்தில் பேர். அதாவது இதெல்லாம் வந்து அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான வார்த்தைகள். பட் நான் ரொம்ப அந்த மாதிரி ஆழமான வார்த்தைகள்லையும் அந்த ட்ரெடிஷன் மெத்தட்லையும் நான் உங்களை கொண்டு போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. நாம் அதே மாதிரி அந்த ட்ரெடிஷன் மெத்தடில் கொண்டு போயிட்டு இருந்தால் உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால நான் நடைமுறையில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை அப்ளை பண்ணி பாருங்க. அப்போ நம்ம இங்கே விளக்கப்படுவது என்ன, ஜீவன் வந்து அவித்தை சார்ந்தது, ஈஸ்வரன் என்பது மாயை சார்ந்தது. அப்போ இங்கே உலகம் என்பது மாயையின் விளைவு. அப்போ இவைகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடும் மாறுதலுக்கு உட்பட்டதாகவும் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்கு உட்பட்டதாகவும் இருப்பதினால இது மித்தியா. அப்போ இந்த மித்தியாவை நீக்கிவிட்டால் மீதம் என்ன இருக்கு? ஒன்றே ஒன்று இருக்கு, அதுதான் அகண்ட சச்சித்த ஆனந்தம். அதனிடத்திலே துண்டு கிடையாது, துண்டு இல்லாதது, இருமையற்றது, அது அனுபவப் பொருள் கிடையாது, அனுபவிப்பவனும் கிடையாது. ஏனென்றால் அதுவே நீ அப்படின்னு ஒரு ஆழமான உபதேசத்தை இந்த செயலில் புரிய வைக்கிறார். அப்போ துவைதம் என்பது உபாதியினால் உருவாகிறது, அத்வைதம் என்பது சுபாவத்தினால் உருவாகிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். துவைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிற இருமைகள், நான் ஜீவன் அவன் ஈஸ்வரன் என்ற இருமைகள், இதெல்லாம் துவைதம். அந்த இருமைகள் ஏன் உண்டாகியது? உபாதியினால் உண்டாகியது. உபாதினா என்ன? ஊடகம், மனசு, மாயை அப்படிங்கிற விஷயம், அவித்யை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஊடகம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் விசாரணை பண்ணி பார்த்தா இப்போ அத்வைதம் வந்துடும். அத்வைதம் எதனால் உண்டாகுது? சுபாவத்தினால் உண்டாகுது. சுபாவம்னா என்ன? உங்களுடைய சுயம், அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த அறிவு ஆத்மா அப்படின்னு உங்களுடைய சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்திட்டா அத்வைதம் உண்டாகிவிடும். அது உண்டாகாத வரைக்கும் உங்களிடத்துல இருப்பதுக்கு பேர் துவைதம். அப்போ இங்கே சாதனை என்ன செய்யணும்? நான் ஜீவன் என்ற அடையாளத்தை கவனித்து விட்டுவிட வேண்டும். ஈஸ்வரன் வேறு என்ற எண்ணத்தையும் உபாதி என பார்ப்பதினால அதையும் விட்டுவிட வேண்டும். இங்கே அறியும் நிலையில் இங்கே என்ன செய்யக்கூடாதது அப்படின்னா, ஜீவனாக மேம்படவும் முயற்சி பண்ணக்கூடாது, ஈஸ்வரனை அடையவும் முயற்சி பண்ணக்கூடாது. இது எல்லாம் துவைதத்திலேயே நம்மளை சுழல விட்டுவிடும். அதாவது நான் தன்னை ஜீவன் என்று அபிமானிப்பதும் இருமைகள் தான், தனக்கு வேறாக ஈஸ்வரன் இருக்கிறான், அந்த ஈஸ்வரனை நான் சரணடைகிறேன், ஈஸ்வரனை அடைய முயற்சிக்கிறேன் என்று சொல்வதும் அங்கும் துவைதம் தான். அப்போ இந்த துவைத சுழற்சிக்குள்ளேயே நீங்கள் இருப்பீங்க, அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் இதெல்லாம் மனசை அப்டேட் பண்ணுறதுக்கான சில டெக்னிக்ஸு. அந்த டெக்னிக்ஸ்குள்ளே போய் டோட்டலாக அந்த மைண்டையே அந்த கான்சியஸ்னஸாக மாற்றிக்கணும். அதாவது இங்கே மாற்றம் அடைவதற்கான மைண்டுக்கான ஒரு அப்டேஷன் வெர்ஷனை நம்ம வந்து அப்பப்போ அப்ளை பண்ணுறது வச்சுக்கிட்டு அதுதான் சாஸ்வதம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு மேலே இருக்குது. அதாவது பாடம் படிச்சுக்கிட்டே வரும்போது, இப்போ டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓ டென்த்தே முடிச்சிருச்சிங்களா போதுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்கு பாம்போம். அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்த உடனே போதுங்களா, இது நல்லா முடிஞ்சிட்டுச்சா அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா இதுக்கப்புறம் கிராஜுவேஷன் இருக்கும்போம். அப்போ கிராஜுவேஷன் படித்து முடித்த உடனே, இப்போ நான் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டேங்க, பிஎஸ்சியோ பிஏஓ எம்பிஏவோ முடிச்சுட்டேன் போதுமான்னு கேட்டால், இல்லைப்பா இதுக்கு மேலே இருக்குது பிஹெச்டி இருக்கும்போம். அப்போ இப்படி எப்படி ஜென்ரல் எஜுகேஷனில் அப்டேட் ஆகிட்டே வரமோ, அது மாதிரி இங்கே ஆத்மாவை காட்டி கொடுப்பதற்கும் மைண்டை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். அப்போ மைண்டை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரும்போது, ஆரம்பத்தில் நீங்கள் ஜீவன், அப்புறம் உங்களுக்கு மேலே ஈஸ்வரன், நீங்கள் வந்து சாதாரண ஆள், அவன் சக்தி வாய்ந்தவன், அப்புறம் நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும், அவங்ககிட்ட நீங்கள் உங்களை சரண்டர் ஆகும்போது உங்களுக்கு அவன் வழிகாட்டுவான், அப்படி இப்படின்னா உங்களை கொஞ்சம் நம்ம லிஃப்ட் பண்ணுவோம். உங்களை புரிய வைக்கிறதுக்கான லிஃப்ட்டு பண்ணும்போது நீங்கள் அதை அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஹையர் லெவல் சப்ஜெக்ட் எடுத்து ரெஃபர் பண்ணிவிட்டு, எப்படிங்க என்ன போய் இந்த இடத்துல சரண்டர் ஆக சொல்கிறீங்க, ஈஸ்வரனும் இல்லைங்கிறீங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் சரண்டர் ஆனால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ப்ளஸ் டூ பாஸ் பண்ணால் தான் டிகிரி போக முடியும். அப்போ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்டேட் ஆகணும். அதுக்கு தான் இங்கே அத்வைத வேதாந்தம் வந்து ஆரம்பத்துலேருந்து வரணும். இடையில வந்து பூந்துக்கிட்டு இது நீங்கள் இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா புரியவே புரியாது, எப்பயுமே புரியாது. ஏன்னா இந்த அத்வைத வேதாந்தம்லாம் இடையில வந்து யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆரம்பத்துலேருந்து படித்தாலே 10 முறை படிக்கணும், 20 முறை படிக்கணும், அப்போ தான் புரியும். ஏன்னா இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி சப்ஜெக்ட் கிடையாது. படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும், புரிஞ்சுக்கிட்டா அப்பயே புரிஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் நிறைய காம்ப்ளிகேஷன் வரும். சில இடங்களில் ஏன் இது இப்படி சொல்கிறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்கிற சந்தேகம் வரும். இது எல்லாம் நம்ம தெளிவுபடுத்தணும். ஏன் ஒரு இடத்துல சரண்டர் ஆகுவதை பற்றி பேசுகிறாங்க, ஒரு இடத்துல ஏன் ஈஸ்வரன் இல்லைங்கிறாங்க, ஒரு இடத்துல ஜீவனும் இல்லைங்கிறாங்க, அப்புறம் எங்கேருந்து இங்கே போய் நம்ம சரண்டர் ஆகிறது, அப்புறம் இங்கே ஜீவன் ஈஸ்வரன் போய் எப்படி ஐக்கியம் மாறுது, அப்படி எப்படின்னு 1000 கேள்விகள் நமக்கு வரும். இங்கே அப்டேட் ஆன பிறகு செய்யக்கூடாதது என்ன? நீங்கள் ஜீவனாகவும் இருக்க வேண்டியதில்லை, ஈஸ்வரனை அடைய வேண்டியதும் கிடையாது. ஏன்னா இவைகள் எல்லாம் இருமைகளில் இருக்கின்ற விஷயங்கள். அப்போ இங்கே ஜீவன், ஜகத், ஈஸ்வரன் என்ற மூன்றும் எனக்கு தோன்றுகின்றன, ஆனால் அவைகள் நான் அல்ல, நானும் அகண்ட சச்சிதானந்தம் என்று நம்முடைய சுயத்தில் நிற்கிறது தான் இங்கே முடிந்த முடிவாகவும் நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் நம்ம வந்து தைதத்தை நீக்கிறதுக்கான சரியான வழி என்பதாகவும் இங்கே புரிஞ்சுக்கிறோம். இது புரிஞ்சிட்டா இதுதான் ஜீவன் முக்தி அப்படிங்கறதையும் இங்க வித்யாரண்யர் வந்து சொல்லி கொடுத்துட்டார். இந்த இடத்துல ஜீவ ஈஸ்வர வேற்றுமை மறைந்து நான் அந்த தூய அறிவு ஆத்மா சைத்தன்யம் என்ற உணர்வு நிலையை நாம பிடிக்கும் போது அதுக்கு பேர் வந்து ஜீவன் முக்தி. அந்த நிலையை அடைஞ்சிட்ட பிறகு இத்தோட பஞ்சதசியினுடைய துவைத விவேகம் ஒரு வழியாக நிறைவடைந்தது. அடுத்தது மகா வாக்கிய விவேகம் தொடங்குது. அதாவது இதே பஞ்சதசியில வந்து ஒரு டாபிக் வைஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சகோச விவேகம், அப்புறம் துவைத விவேகம், இப்போ வந்து மகா வாக்கிய விவேகம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அவர் தத்துவ விவேகத்தில் பல துணை தலைப்புகளில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஏன்னா பஞ்சதசி ஒரு பெரிய டாபிக்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதில் நிறைய பெரிய பெரிய டாப்பிக்கில் இப்போ தத்துவ விவேகம் தான் நம்ம முதல்ல தொட்டிருக்கோம். தத்துவங்களை பற்றி நிறைய ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்படி நம்ம தொட்ட தத்துவ விவேகத்தில் துணை பிரிவுகளில் நிறைய விவேகம் இருக்குது. அதில் பஞ்சகோச விவேகம் பார்த்தாச்சு, அப்புறம் வந்து துவைத விவேகம் பார்த்தாச்சு, இப்போ மகா வாக்கிய விவேகம் வரும். இது மாதிரி நிறைய விவேகங்களை பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ மகா வாக்கிய விவேகத்தில் 47வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சோயம் இத்தியாதி வாக்கியேசு விரோதாத்தத் இதன்வயோகோ தியாகேன பாகையோர் ஏக ஆசிரயோ லக்ஷ்யத்தே யதா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, மகா வாக்கியத்தை பற்றி பேசுகிறார் இந்த இடத்துல. அது இதுவே போன்ற மகா வாக்கியங்களிலே அது மற்றும் இது என்ற சொற்களின் நேரடி பொருள்களின் முரண்பாடு இருப்பதினாலே அந்தந்த சொற்களுக்குரிய உபாதி பகுதிகளை விட்டு இரண்டுக்கும் பொதுவான ஒரே அடிப்படை விஷயமாக இருக்கின்ற சைத்தன்யம் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது அப்படிங்கிறது இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு, அது எவ்வாறு என்பது போல அப்படின்னு இந்த இடத்துல நிறுத்துறாரு. ஏன்னா அடுத்த டாபிக் திருப்பி தொடர போறாரு. அதனால இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, சோயம் ஆத்மா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க அதான் சொல்றாரு, சோயம் இத்தியாதி சா அப்படின்னா அயம் இதி ஆதி வாக்கியேசு, அது இதுவே அப்படிங்கிற வாக்கியம். அதாவது அது இதுவே அப்படின்னா தத்து தொம்மு, அது நீ அதுவே அப்படிங்கிற வார்த்தை. அதை வந்து இப்படி சோ அயம் அப்படிங்கிற வார்த்தையாகவும் பிரிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா சகா அப்படின்னா அது அயம் நான் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வார்த்தை பிரித்து பிரித்து இப்படி கையாள்றது. அப்போ அது இதுவே அப்படிங்கிற வார்த்தையில் அது இது அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை தனித்தனியாக வருது இல்லையா, அதுங்கிற ஒரு வார்த்தை இதுங்கிற ஒரு வார்த்தை, இந்த ரெண்டுமே என்னமோ ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒரு முரண்பாடு இருந்தாலும் அந்த சொற்களுக்கான உபாதி பகுதிகளை நீக்கிட்டா அதுங்கிறத நீங்கள் எதுவாக பார்க்குறீங்க ஈஸ்வரனாக பாருங்கள், இதுங்கிறத நீங்கள் எதுவாக பார்க்குறீங்க ஜீவனாக பாருங்கள். அப்போ அதுங்கிற ஈஸ்வரனோ இதுங்கிற ஜீவனோ உருவத்தில் வித்தியாசம் இருக்கு, உபாதியில் வித்தியாசம் இருக்கு. ஆனால் அந்த உபாதியை நீக்கிட்டா உணர்வில் வித்தியாசம் இல்லை. அப்போ அந்த உணர்வு தான் சைத்தன்யம் என்பதை இங்கே புரிந்து கொண்டு அந்த உபாதிகளை நீக்கிவிடுங்கள், உண்மை நிலை உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த பாடலில் இந்த செயலில் நிரூபிக்கிறார். அப்போ துவைதம் உபாதியில், அத்வைதம் சுபாவத்தில் என்று சொல்கிறார். அதுதான் மீண்டும் சொல்கிறார். அப்போது சோயம் அப்படிங்கிற வார்த்தையை உதாரணமாக எடுத்துக்கிறார். அது இதுங்கிற ரெண்டு வார்த்தை, அது அப்படின்னா நம்ம தூரத்தில் இருக்குன்னு சொல்லலாம், இதுன்னா இங்கே அருகில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது இதுங்கும்போது வார்த்தையை நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். அதுங்கிறது எங்கேயோ இருக்கிறதானே அதுன்னு சொல்ல போகிறோம், இங்கே இருக்கிறத இதுன்னு தானே சொல்ல போகிறோம். அப்போ நம்ம இப்போ அதுங்கிறது நம்ம எங்கேயோ இருக்கிறதுனால அது ஈஸ்வரன், இதுங்கிறதுனால அது இங்கே இருக்கிறதுனால ஜீவன். அப்போ இப்படி நாமெல்லாம் அந்த வார்த்தையை மாற்றி மாற்றி உபயோகப்படுத்தினாலும் இது எல்லாமே அந்த இருமைகளுக்குள்ள கால தேசத்தில் முரண்பாடு படுது. ஆனால் இது வந்து உபாதியினால இப்படி சுட்டி காட்டப்படுகிறது. ஆனால் தத்துவமசிங்கிற மகா வாக்கியமும் அது இதுங்கிற இந்த வாக்கியமும் ஒரே பொருளில் தான் குறிக்குது. அதுதான் அந்த ஆத்மாவை அகண்ட சச்சிதானந்தை குறிப்பிடுகிறது என்று இங்கே சொல்கிறார். அதை வந்து நல்லா பிரித்து பிரித்து விளக்குறாங்க. அதாவது தத்துனா ஈஸ்வரன், தொம்முனா மாயைங்கிறாங்க. அப்புறம் மாயை வந்து எப்படி யாருக்கு உபாதி ஈஸ்வரனுக்கு, அவித்தை யாருக்கு உபாதி ஜீவனுக்கு அப்படிலாம் விளக்கம் கொடுத்து, ஆனால் இது எல்லாம் நீக்கி பார்த்தா ஒரே ஒரு சுத்த சைத்தன்யம் மட்டும்தான் இருக்குது, அதில் எந்த மாறுபாடும் இல்லை, அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்குது, அகண்ட சச்சிதானந்தமாக இருக்குது அப்படின்னு அதுக்கு பல பேர்களை கொடுத்து அந்த மகா வாக்கியத்தை பற்றி ஒரு அருமையான விளக்கத்தை இந்த செயலில் புரிய வைக்கிறார். அப்போ இங்கே சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பி பழைய மாதிரியே தான். இங்கே நம்ம ஈஸ்வரனும் ஆக வேண்டியதில்லை, ஜீவனும் ஆக வேண்டியதில்லை. ஏன்னா ரெண்டுமே அஜ்ஞானத்தினால ஏற்றி வைத்து கொண்ட விஷயம். தன்னை ஜீவன் என்று அபிமானிப்பது அவித்யை, தனக்கு வேறாக இந்த பிரம்மாண்ட படைப்பை ஒன்றை படைச்சு அவன் தான் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றது மாய. இப்போ புரியும் உங்களுக்கு, இந்த இடத்துலையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா இன்னும் கஷ்டம்தான். ஏன்னா அந்த க்ளூ கொடுக்க கொடுக்கவே நீங்கள் அதை இன்டெப்தாக வாங்கணும். எப்படி இன்டெப்தாக வாங்கணும், நான் ஜீவன் அப்படின்னா அதுக்கு பேர் அவித்யை, அதுக்கு பேர் அஜ்ஞானம், அதுக்கு பேர் அறியாமை. அப்போ நீங்கள் அறியாமையில் இருந்தால் உங்களுக்கு பேர் என்னங்க, ஜீவன். அதுவே நீங்கள் ஒரு பிரம்மாண்ட படைப்பு இருக்குங்க, அந்த படைப்பையே படைத்த ஒரு படைப்பாளி இருக்கிறான், அவன் தான் ஈஸ்வரன், அவன் இருக்கிறதுனால அவன் தான் இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கிறான் அப்படி நீங்கள் அவனுக்கு கண்டு பயந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க? மாயை. ரெண்டுக்குமே க்ளூ கொடுத்துட்டாங்க. அந்த க்ளூவை பிடிக்க தெரியல உங்களுக்கு, அவ்வளவுதான். அந்த க்ளூவை பிடிச்சிட்டிங்கன்னா அறியாமையினால ஜீவனா இருக்கிறப்பா, மாயையினால ஈஸ்வரன் இருக்கிறான்ப்பா. நீ ஈஸ்வரனும் உண்மையிலேயே மாயைன்னா அங்கே என்ன? தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயம், வருவதும் போவதுமாக இருக்கிறதான மாயை. மாயினாலே அது ஒரு மேஜிக்கல் தானே. அதாவது ஒரு தொப்பிக்குள்ளேருந்து ஒரு புறாவை கொண்டு வந்து காட்டுவான், உடனே அடடா புறா வந்துருச்சு அப்படின்னு போயும், அப்புறம் உடனே அந்த தொப்பிக்குள்ளேயே போட்டுட்டு அப்புறம் தொப்பி திருப்பி திருப்பி காட்டுவான், உள்ள புறா இருக்காது, ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கும். ஆனால் அந்த மேஜிஷியனை நீங்கள் எப்படி நம்புறீங்க? இப்போ பயங்கரமான டேலண்டான ஆளுப்பா, எப்படி பாறேன், ஒரு தொப்பி இப்படி இப்படி திருப்புறான், உள்ள ஒன்றுமே காணும், ஆனால் அதுலேருந்து புறாவை கொண்டு வரான், என்ன ஒரு திறமை! கண்ணதுலேயே தான் அந்த தொப்பியை உதறி காட்டினா, கண்ணதுலேயே தான் அந்த தொப்பியை தலைகளாக அந்த தொப்பியை அப்படியே திருப்புவான், அந்த தொப்பி சைடை வந்து அப்படியே ரிவர்ஸை திருப்பி உள்ளே இருக்கிற அந்த துணியெல்லாம் எடுத்து காட்டுவான், ஒன்றுமே இருக்காது உள்ள. பாருங்க, ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்புறம் திடீர்னு அந்த தொப்பிலிருந்து ஒரு புறா வெளியே வரும், அப்படியே நமக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அதுக்கு பேர் தான் மேஜிக்கல். அப்போ அந்த மேஜிக்கல் விஷயத்தை அந்த மேஜிஷியனை பார்த்து நம்ம பிரமிக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு பிரமிப்பு தாங்க இந்த பிரம்மாண்ட உலகம். அப்போ இதுக்கு பேர் என்னங்க? மாயை. அப்போ இங்கே நீங்கள் மாயையா அவித்தையா அப்படின்னு நீங்கள் ரெண்டையும் விசாரணை பண்ணி பார்த்தா இங்கே ரெண்டுமே இல்லை, உண்மையாக சைத்தன்யம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஆழமான விஷயத்தை இங்கே புரிய வைக்கிறார். அப்போ நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே வந்து நமக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னு ஒரு கற்பனைகளையும் வாழக்கூடாது, நான் அந்த கடவுளுக்கு சாதாரண அல்பன் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலையும் வாழக்கூடாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நீங்கள் இருக்கிறதுனால தான் இருக்குதுங்கிற அந்த ஒரு நிகழ்வில் நீங்கள் வாழ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க சச்சிதானந்தம். அங்கே இருக்கிற ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம், அதுதான் சைத்தன்யம். அந்த நிலையை அட்டைன் பண்ணுறது தான் இங்கே ஆத்ம ஞானம். அது ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா நமக்கு மைண்டு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. நம்ம மனசு என்னன்னா, அது எப்படிங்க நான் போய் பிரம்மமாக முடியுமா அப்படின்னு நம்ம மனசு நம்ப மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இந்த உடம்பையே வச்சுக்கிட்டு அபிமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால வரக்கூடிய ப்ராப்ளம். நம்ம இந்த உடம்பையும் மனசையும் இந்த உலகத்தையும் விட்டால் மட்டும்தாங்க அறிவாக பிரகாசிக்க முடியும், ஆத்மாவாக பிரகாசிக்க முடியுங்கிறத நிறைய மகான்கள் வந்து பாவம் கற்று கற்றுன்னு கத்திட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நடைமுறைக்கு யாரும் மாற மாட்டேங்கிறாங்க. மாறுறவங்க ஒரு சிலர் தான், கோடிகள் ஒருத்தன் தான் மாறுறான் உண்மையாக. இந்த ப்ராக்டிக்கல் இந்த விஷயத்தை நம்ம பார்த்த வரைக்குமே எத்தனையோ கோடியில் ஒருத்தன் தான் இந்த விஷயத்தில் சேஞ்ச் ஆறானுங்க, மற்ற யாருமே இது மாறுறதே கிடையாது. அதனால் நம்ம இப்போ அத்வைத சர்டிஃபிகேட்லாம் கொடுத்த உடனே நீங்கள்லாம் அத்வைதிகள் ஆகிட்டீங்க அப்படின்னு நினச்சி சர்டிஃபிகேட் கொடுக்குறான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் வந்து அத்வைத சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நாலு கொஸ்டின் கேட்டேன்னா உங்களால் பதில் சொல்ல முடியாது. நான் கொஸ்டின் கேட்காம சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவேன். கேட்டேன்னா நீங்கள் அத்வைதத்தில் ஆன்சர் பண்ண முடியலைங்களே அப்படின்னா அப்போ சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற வேண்டியது தான். அப்போ உடனே நீங்கள் எல்லாம் ஃபெயில் ஆகிடுவீங்க, பிரச்சனை ஆகிடும். அதனால் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாவது படிங்க, ஏன்னா உங்களை என்கரேஜ் பண்ணுறோம் அவ்வளோதான். அதாவது இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், 20 நாள்லாம் படித்து நீங்கள் அந்த ஞான நிலையை அடைய முடியாது. இதெல்லாம் நமக்குள்ளே மலர வேண்டிய விஷயம், உள்ளேருந்து மலர வேண்டிய விஷயம். அதனால் இது மிகப்பெரிய ஒரு டாப்பிக்கு, மிகப்பெரிய சப்ஜெக்டு. இதுக்கெல்லாம் யாரும் சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் யாருக்குமே புரியாத ஒரு விஷயத்தை போய் புரிஞ்சிடுச்சின்னு சொல்லி எப்படி சர்டிஃபிகேட் பண்ண முடியும்? ஆனால் நான் சர்டிஃபிகேட் பண்ணுறேன், ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் எந்தளவுக்கு உங்களை நம்புகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இந்த சொல்லிக் கொடுக்குற பாடத்தை நீங்கள் சின்சியராக படிக்கிறீங்க, நீங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் ஞானியாக பிரகாசிப்பீங்க, அப்போ இந்த பாடத்தில் நீங்கள் மிளறுவீங்க அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கையை நான் பார்க்குறேன். என்னை வந்து உங்களுக்குள்ளே பார்க்குறேன், நான் வந்து பிரித்து பார்க்கல. நான் என்ன நிலையில் இருக்கிறோம் அதே நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற லெவலில் நான் உங்களை பார்க்குறதுனால அந்த சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் அத்வைத வேதாந்தம்ங்கிறது ரொம்ப ஆழமான டாப்பிக்குங்க. இங்கே சைத்தன்யம் தான் நான் அப்படின்னு புரிஞ்சிட்டா தான் நீங்கள் உண்மையான அத்வைதி. அதை விட்டுட்டு நான் ஏதோ கடவுளை வணங்குறேன், கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், நான் வந்து ஜீவனுங்க, நான் அல்பனுங்க, அப்புறம் அவர் பெரிய ஆளுங்க அப்படி இப்படி நீங்கள் வெளி வேலையில் ஏதாவது ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் பல பிறவிகள் தேவைப்படும், வேற ஒன்றும் நடக்காது. அதாவது இதே மாதிரி அப்படியே மாறி மாறி வந்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் நடக்கவே நடக்காது லைஃப்பில். அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த உடம்பு மனசு கண்டிப்பாக விட்டுத்தான் ஆகணும். அதை விடும்போது தான் உங்களுக்கு இந்த கர்த்தத்துவம் போக்திருத்துவம் அப்படிங்கிற அகங்கார மமகாரங்கள் நீங்கும். அப்போது தான் உங்களுக்கு வந்து சாதனை எளிதாகும். அந்த நிலையில் தான் உங்களுடைய சைத்தன்யம் மலரும். ஆனால் நீங்கள் உடம்பையும் விட மாட்டீங்க, மனசையும் விட மாட்டீங்க, அந்த கர்த்தத்துவம் போக்திருத்துவங்கிற அடையாளத்தையும் விட மாட்டீங்கன்னா எப்படிங்க ஆத்மாவா பிரகாசிக்க முடியும்? முடியவே முடியாது. அப்ப நம்ம எங்க வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம ஒவ்வொரு தனி மனிதனும் தான் விசாரணை பண்ணணும். உங்களுக்கு வழிமுறைகள் தான் சொல்லலாம், வழிய காட்டி கொடுக்கலாம், ஆனா அவரவர்கள் தான் முயற்சி பண்ணணும். அவங்களா சுயமா தான் இதை முயற்சி பண்ணணும். தானாலாம் ஞானம் வந்து மிளிராது. ஞானம் அங்கிறது அந்த ஆத்மா தான். அதாவது நீங்க வந்து ஞானின்னு சொல்றதை விட நீங்க அந்த அறிவு ஆத்மான்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். ஞானின்னு சொன்னா கூட அது உடல் அபிமானத்துல சொல்ற வார்த்தை. தன்னை பெரிய ஒரு ஞானி மாதிரி காட்டிக்கிறதெல்லாம் கூட அந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட். இப்ப ஞானின்னு சொல்றவன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாடி விட்டுட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா ஞானின்னா எவ்வளவு இவ்வளவு அப்படியே கீழே வயிறு தொப்புள் வரைக்கும் தொங்கணும் தாடி போல் இருக்கு, அவர் தான் ஞானி அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. பிச்சைக்காரன் கூட வந்து சேவிங் பண்ண போலன்னா அவனுக்கு தாடி வந்து தொப்புள் வரைக்கும் தொங்கும். அதனால இங்க வந்து உடல் அபிமானத்தை வச்சுக்கிட்டு ஞானிங்கிற ஒரு அபிப்பிராயமும் வந்துடக்கூடாது. உண்மையான ஞானம் அப்படிங்கிறது ஆத்மாங்கிறது தான் இங்க ஞானம் என்று சொல்றோம். ஆத்மா அப்படிங்கிறத ஞானி என்று சொல்றோம். அதனால வார்த்தைகள் தான் மாறி மாறி வரும், ஆனா உண்மையா ஒரே பொருளை தான் குறிக்கும், அது ஆத்மாவை மட்டும்தான் குறிக்கும். அப்ப அந்த நிலையில நீங்க நிதித்தியாசனம் என்ன இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க உபாதிகள் தான் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் மாறுது. அது என்ன மாதிரி உபாதின்னா, அவித்தை மாயைங்கிற உபாதி. அவித்தை என்றால் ஜீவனிடத்தில் இருக்கின்ற அறியாமை, மாயை என்றால் ஈஸ்வரனிடத்தில் இருக்கின்ற சக்தி. ஆனால் உண்மையில் இந்த மாயா சக்தியும் இந்த அவித்யா சக்தியும் யார் இடத்துல இருக்கு? பிரம்மத்தின் இடத்துல இருக்கு, சைத்தன்யத்தின் இடத்துல இருக்கு. அந்த சைத்தன்யமே நீதான்ப்பா. எப்படி பாருங்க, ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. அந்த மாயா சக்தியும் அந்த அவித்யா சக்தியும் நீ தான் வச்சிருக்கிற, ஆனா உங்ககிட்ட இருக்கிற சக்தி உனக்கே தெரியலன்னா நீ என்னைக்கு சைத்தன்யம்னு தெரிஞ்சுக்குவ? என்னைக்குமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப நான் சைத்தன்யம் என்று ஒருவன் உணர்ந்து விட்டான் என்றால் மறுவினாடி ஜீவ ஈஸ்வரன் யார்? அவனே தான். அவனே ஜீவன், அவனே ஈஸ்வரன், அவனுடைய உபாதிகள் தான் இங்க எல்லாமே. அப்ப இந்த படைப்பே அவன் இருப்பதினால் இருக்கிறது. அப்ப என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் பிரகாசிக்கிறது. அதுதான் என்னுடைய வைபவம். அந்த வைபவம் என்ன? தான் ஆத்மாவா இருக்கிறதுனால, ஆத்மான்னு ஒண்ணு இருந்துட்டாலே வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும், வெளிச்சத்தை நீங்க நிறுத்த முடியாது. சூரியன் என்று ஒன்று இருந்து விட்டாலே அந்த சூரியனிடத்துல இருந்து ஒளி வெள்ளம் பாய்ந்து கொண்டே இருக்கும். நீங்க அந்த சூரியன் இருக்கட்டுங்க, ஆனா ஒளி வரக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? எங்க சூரியன் இருக்கலாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா சூரியன்ல இருந்து வெளிச்சமே வரக்கூடாதுங்க அப்படின்னு யாராவது கேட்டா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி நீங்க கேட்கறது ஆத்மா இருக்கட்டுங்க, ஆனா அதுல இருந்து வெளிச்சமே வரக்கூடாதுங்க, உலகமே வரக்கூடாதுங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆத்மான்னு இருந்தா அதனுடைய வைபவம் இந்த மாயா சக்தி, இந்த உலகம் அது ஆத்மாவின் சக்தி, அது சைத்தன்யத்தின் சக்தி, அது உங்க சக்திங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் லாஜிக் இந்த சைடில் சொல்றாரு. அது உன்னுடைய சக்திப்பா, காரணம் நீதான் சைத்தன்யம். அப்ப நீங்க ஈஸ்வர நிலையில மாயா சக்தியை வச்சுக்கிட்டு விளையாடலாம், ஜீவன்கிற நிலையில அவித்யா சக்தியை வச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் மூடன்னு சொல்லிக்கலாம். ஆனா ரெண்டுமே உண்மை கிடையாது, இருப்பது சைத்தன்யம் மட்டுமே. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு பேர் தான் மகா வாக்கிய லட்சணா நிஷ்டைன்னு பேரு. இந்த மகா வாக்கியத்தினுடைய லட்சணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு நிஷ்டை தெரியுமா? ஆத்மா சைத்தன்யம் அப்படின்னு நம்ம அதுல நிக்கிறது தான் இங்க உண்மையான பிரம்ம நிஷ்டைன்னு பேரு. பிரம்ம நிஷ்டை அவன் தான் ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன். ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் அப்படின்னா சாஸ்திரங்களை படித்து தன்னை பிரம்மமாக உணர்ந்து அதிலேயே நிலை கொண்டு விட்டவன், அவனே பிரம்மம். அவனை வந்து ஞானின்னு கூட சொல்லக்கூடாது, அவனே பிரம்மம். அப்ப அவன்தான் நீ, தத்துவமசி. இதுதாங்க உபதேசம், இதுதான் மகா வாக்கிய லட்சணா நிஷ்டை என்று இந்த இடத்துல நம்ம முடிக்கிறோம். அடுத்த ஸ்லோகம் 48 வந்து நாளை வகுப்புல பார்க்கலாம். நாளைக்கு வகுப்பு இருக்கு, வெள்ளிக்கிழமை மட்டும் வகுப்பு லீவ் விடுறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம சர்டிஃபிகேட் இஷ்யூஸ் பண்றதுனால வெளியே போயிட்டு நைட்டில் வரதுக்கு லேட் ஆயிடும். அதனால திருப்பி சனிக்கிழமை கிளாஸ் இருக்கு, அதை வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ரைடே கிளாஸை நம்ம சாட்டர்டே மாற்றிக்கலாம். வெள்ளிக்கிழமை வைக்க வேண்டிய வகுப்பை வந்து வெள்ளிக்கிழமை லீவ் விட்டுட்டு சனிக்கிழமை இதே பஞ்சதசி கிளாஸ் வைக்கலான் இருக்கேன். ஏன்னா டைம் போயிட்டே இருக்கும், நிறைய எடுக்கணும், பெரிய டாபிக் இது. அப்போ நான் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே வரணும். வாரம் வாரம் 5 நாள் எடுத்தாதான் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு 6 மாதத்துலேயாவது முடிக்க முடியும், இல்லைனா 6 வருஷம் ஆகிடும். அப்போ அதனால் கொஞ்சம் ஸ்பீடும் போகணும், முடிஞ்சளவுக்கு கிளாஸும் கண்டினியூ பண்ணணும். நீங்களும் இதை விடாமல் அட்டன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சப்ஜெக்டை கேட்டுக்கிட்டே கண்டினியூ பண்ணால் தான் நீங்கள் வந்து இதில் மாஸ்டர் ஆக முடியும். அது இந்த ஞானம் உங்களுக்குள்ளே வந்துட்டால் நீங்கள் பிரம்மமாக அந்த சைத்தன்யமாக பிரகாசிக்க முடியும். இல்லைன்னா அஜ்ஞானம் நீங்காமல் அறிவு பிரகாசிக்காது. உங்ககிட்ட இருக்கிற அறியாமை நீங்காமல் நீங்கள் அந்த ஆத்மா அறிவாக மாறவே முடியாது. அதுதான் இன்னைக்கு டாபிக். இப்போ அஞ்சதசி வந்து இப்போ நான் கொடுத்துருக்குற சாப்டர் 11 படிச்சிங்கன்னா அறியாமை நீங்காமல் அறிவாக மாறவே முடியாது. குரு அறியாமை நீக்கணும், அதுதான் எங்கள் டாபிக். அதை புரிஞ்சுக்குங்க. அதை தான் இப்போ நீக்கிக்கிட்டு இருக்கார் மகாவாக்கிய உபதேசத்தின் மூலமாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கார். தெளிவாய்க்குங்க. நன்றி. ஓம் தத்சத்.